ஓம் சிவாய நமஃ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெங்களூரில் உள்ள ஆண்டரசு உழவாரத் திருப்பணி குழுவின் 11 ஆண்டு விழா நிகழ்ச்சிகள். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் எம்பிராட்டி பறவையார் அம்மையாரும். வழங்குபவர் குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
நம்முடைய திருவாவூர்தரி ஆதீன புலவர் சைவ சித்தாந்த ஞான தேசிகர் குஞ்சிதபாதம் ஐயா அவர்களை சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பறவையாரும் என்கிற தலைப்பிலே அவருடைய கருத்துக்களை எல்லாம் நீங்க சிறப்பாக எடுத்து வைக்குமாறு அவரை உங்கள் சார்பாக வேண்டிக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.
என்றும் திருமண கோலப் பெருமாள் மறைப்பெருமாள் எமது குலதெய்வமாமால் சிற்றம்பலம் எல்லாம் அல்ல சிவகாமி அம்மை உடனாய ஸ்ரீ அம்பலப் பெருங்கூத்தனுடைய பொன்னார் திருவடி கமலங்களை மனமொழிமைகளாலே போற்றுவடுத்திக் கொண்டு திருக்கைலாய பரம்பரை திருவாளுதை ஆதீனத்து 24வது குருமகா சன்னிதானம் அவர் வணங்கிக் கொண்டு இங்கே
பார்த்தார், அவரும் பார்த்தார் இல்லையா? இது ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது அந்த பருவ காலத்திலே அந்த பருவத்தினுடைய ஒரு தூண்டுதலால் பார்த்து ஒரு இச்சை கொள்ளும் போது அவர்களும் இச்சை கொண்டார்கள் என்பது போல ஒரு சாதாரண நிகழ்ச்சியாக இருந்தால் நாம கொஞ்சம் பெரிய புராணத்தினுடைய ஏன்னா இங்க பெரிய புராண வகுப்பு நடக்கின்ற இடம், ஆகவே இங்க எந்த சிரமமும் இல்ல, பெரிய புராணம் மூலமாகவே நம்ம பார்க்கலாம் இல்லையா? அதே சமயத்துல அதோட கொஞ்சம் சைவ சித்தாந்தத்தையும் பொறுத்துனா நமக்கு இதனுடைய உண்மை தத்துவம் தெரியும். ஏன்னா இந்த ஒருவரை ஒருவர் விரும்புதல் என்பது அது ஐம்புலன் சார்ந்த இச்சை இல்லையா? அந்த இச்சையும் இச்சைக்கும் பெருமான் வந்து எழுப்பினாதான் முடியும். ஆனா அந்த இச்சையை வந்து கொள்ளுவது ஆன்மாதான், பெருமான் கட்டாயப்படுத்தி கொள்ள வைக்கல, ஆன்மாதான் கொள்ளுது. ஆனா அவன் விளக்கம் செய்யணும், அப்பந்தான் அது விளங்கும் இல்லையா? அப்ப உனக்கு உலகத்து மேல இச்சையா? அத உள்ளத்திலிருந்து பெருமான் அறிகின்றான். ஆமா, செவ்வீதினில் உளம் புகுந்து செய்தியெல்லாம் அறிந்துன்னு சொன்னார் சித்தியார்ல. பெருமான் உள்ளத்திலிருந்து இந்த ஆன்மா என்னெல்லாம் நினைக்குதுன்னு எல்லாத்தையும் அறிந்து அதை கூட்டி வைப்பான். காலம் பொருத்தமா இருந்துச்சுன்னா, காலநீதி பொருத்தமா இருந்துச்சுன்னா அப்பவே அந்த ஆசையை கூட்டி வைப்பான், அல்லது காலநீதியோடு சேர்த்து கூட்டி வைப்பான். அதுக்குள்ள நமக்கு பொறுக்காது, எவ்வளவு நாள் ஆகுதுன்னு பெருமான் கூட்டி வச்சலேமோ. அது அப்போ உள்ள இருந்து அப்படி கூட்டி வைக்கும் போது சிரோதான சக்தியாக, அதுதான் முக்கியம் அன்பர்களே, மறைப்பாற்றலாக இருந்துதான் நமக்கு அந்த ஐம்புல ஆசைகளை எல்லாம் வெளிப்படுத்துகிறான். நம்மிடம் உள்ள ஆசைகள் தான், அவன் நம்மிடம் உருவாக்கிய ஆசை இல்லை. அவன் நமக்கு பிறவி தந்தது நமக்கு முத்திய நோக்கி உயர்த்துவதற்கு தான். ஆனா நம்முடைய பக்குவ குறைவினால நமக்கு உலக பற்றும் இருக்கு, அது இருக்கவே கூடாதுன்னு சைவன் சொல்லல இல்லையா? அது அறநெறி சார்ந்து இருக்க வேண்டும் சொல்லுது, அவ்வளவுதான், தீயநெறி சார்ந்து இருக்க கூடாது. ஆனா கைலாயத்துல அங்க அணுக்க தோன்றுன்னு இருக்கும் போது அது ரொம்ப உயர்ந்த நிலை இல்லையா? அங்க அந்த சிந்தனை கூட இருக்க கூடாதுதான், அறநெறி சார்ந்து கூட அந்த மாதிரி இருக்கக்கூடாதுதான். ஏன்னா அதெல்லாம் கடந்து மேல வந்தாச்சு, சாலோகம் சமீபம் சாரூபம்னு வந்தாச்சு. அதெல்லாம் தான் இப்ப அன்பர்கள் பலரும் கேட்கின்ற ஐயம், அந்த இடத்துல இந்த மாதிரி சிந்தனை வரலாமா என்று பல அன்பர்களிடம் கேட்டிருக்கின்றார்கள். அப்போ சேக்கிலார் வாக்கு தான் துணை செய்து, அதனாலதான் இதை பேச துணிஞ்சிருக்கிறேன், அல்லது தலைப்பு கொடுத்ததுக்கு ஐயா உண்மையில இதை பேசக்கூடிய ஆற்றல் எனக்கு இல்லைன்னு இருப்பேன், சேக்கிலார் சுவாமிகள் தான் காப்பாத்தி விட்டுருக்காங்க. ஏன்னா ஒரே ஒரு அடியிலே காப்பாத்திட்டாங்க, தொடக்கத்துல முடிவுலையும் காப்பாத்தி விட்டாங்க. என்ன தொடக்கத்தையும் முடிவையும் கொண்டுதான் நடுவில் உள்ளதுக்கு பொருள் பண்ணணும்னு ஒரு முறை இருக்கா நியாய சாஸ்திரத்துல, அதுக்கு பேர் என்னன்னா உபக்கிரம உபசம்ஹார நியாயம் அப்படிங்கிறாங்க. உபக்கிரம உபசம்ஹார நியாயம், தொடக்கம் என்ன பாரு, முடிவு என்னன்னு பாரு. தொடக்கமும் முடிவும் ஒத்து இருந்தா அதோட முரண்படாம தான் இடையில் உள்ளதுக்கெல்லாம் பொருள் பண்ணணும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே தொடக்கத்தில் என்ன சொல்றாரு, இவர்கள் ரெண்டு பேரும் மலர் பெய்து கொண்டிருக்கின்றார்கள். யாரு, கமலினியும் அனிந்திதையா, கமலினி யாரும் அதிந்தது. அப்போ அப்பந்தான் ஆளாள சுந்தரர் வாரார். அப்ப நம்பி ஆரூரர் தமிழ்நாட்டில் வந்து அவதரிச்ச பிறகு வந்த பெயர் ஆளாள சுந்தரர் வாரார். வரும்போது அந்த வருகையை எப்படி சொல்ற தெரியுமா, சேக்கலா பெருமான் வந்து வானவர் ஈசர் அருளனே, வானவர்களுக்கெல்லாம் ஈசன் இருக்கிறானே, அந்த பரமேஸ்வரனுடைய அருள் வந்தது போல வருகின்றார்கள். இப்போ அங்க அருள் வெளிப்பட்டிருக்கிறது, அருள் திரோதன சக்தியாக இல்ல, அருள் வந்து திரோதன சக்தியா இருந்து உணர்த்தும் போதுதான் அது ஐம்புல இச்சைக்கு வந்து ஏதுவாக உணர்த்தும். அருள் வெளிப்பட்டுடுதுன்னா அது அங்க திரோதன சக்தி அல்ல. எனவே அது எம்பெருமான் புரிந்த ஒரு திருவிளையாடல். ஏன்னா ஞான நிலைக்கு வந்த பிறகும் அந்த பிராரத்த வாதனை என்பது எப்பவாவது லேசா வரத்தான் செய்யும் இல்லையா? அதை எம்பெருமான் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம், அங்கேயே போக்கிருக்கலாம். அங்கேயே அதை என்ன பண்ணிருக்கலாம், அது எழும் போதே அதை போக்கிருக்கலாம். ஆனா என்னன்னா போக்காம விட்டுட்டாங்க. அந்த வாதனையை வந்து நாம நம்ம உலகத்துல நடக்கிற மாதிரி சாதாரண ஒரு நிகழ்ச்சியாக நாம நடத்தி நினைச்சிடக்கூடாது. இந்த வாதனை என்பது அது உடல் இருக்கும் வரை எப்பவாவது தோன்றும். ஆகவே அந்த வாதனை அவர் நமக்காக நம்முடைய நன்மைக்காக எம்பெருமான் அதை அடக்காமல் விட்டார். ஏன் அடக்காமல் விட்டார்? நம்முடைய நன்மைக்காக. நாம என்ன யாரு? நம்ம தென்னாட்டு மக்கள் மாதவன் செய்த தென்திசை வாழ்த்திட எல்லாம் தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லாமே தென்னகம் தான் இல்லையா? அது பேதமே இல்லை. மாதவன் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதிலா திரு தொண்ட தொகை தர போதுவான் அவர் மேல்மனம் போக்கிடன்னு நான் கேக்குறேன். இது சாதாரண ஐம்புல இச்சையாக இருந்ததுன்னா ஒரு ஐம்புல இச்சை எவ்வளவு சாதாரண விஷயம். இது யாருனாலும் கொள்ளலாம். மனுஷனா பிறவிடத்தை எல்லாரும் ஐம்புல இச்சையை மேற்கொள்ளலாம். இது ஒன்றும் பெரிய சாதனை இல்லை இல்லையா? அந்த சாதாரண ஐம்புல இச்சையாக இருந்ததுன்னா இது மாதவன் செய்த தென்திசைக்கு பலன் தரக்கூடிய தகுதி இதுக்கு இருக்குமா இல்லையா? அடியார் புகழ் பாடி திருத்தொண்ட தொகை ஒன்று உருவாகி அதனால பெரிய புராணம்னே ஒரு அற்புத காப்பியம் உருவாவதற்கு சாதாரண ஐம்புலச்சே காரணமா இருக்க முடியுமா? ஆகையினாலே இது வந்து எம்பெருமானுடைய திருவிளையாடல் என்று சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும் என்பது அடியனுடைய ஒரு தாழ்மையான கருத்து இந்த மாவட்டத்திலே வைக்கின்றேன். ஆகையினாலே அந்த முறையிலே அங்கே தோன்றியது. அதுக்கப்புறம் எம்பெருமான் எல்லாத்தையும் தான் உள்ளத்திலிருந்து அறிகின்றாரே இல்லையா? அவர்கள் பார்த்து விட்டு தத்தம் பணியினை செவ்வனே செய்தார்கள். அதுல இன்னும் என்ன சிறப்பு தெரியுமா? உண்மையிலேயே அங்கு ஆசை வையப்பட்டிருந்தால் அங்கு பூவை பறிக்கிறோமா எதை பறிக்கிறோம் தெரியாம இலை இதெல்லாம் எல்லாத்தையும் போட்டு பறிச்சு கொட்டி அவ்வளவுத்தையும் கடத்தி விடுவான் இல்லையா? ஆமா. ஆனா எம்பெருமானுக்கு வேண்டிய மலர்களையே தெளிவாக பறித்தார். அவர்களும் அம்மையாருக்குரிய மலர்களையே பறித்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் வந்த பிறகு வந்த ஆலல சுந்தரர் தம் பணியை செவ்வனே முடித்து அவர்கள் செல்வதற்கு முன்பே நந்தவனத்தை விட்டு வெளியேறிவிட்டார். அது தாங்கள் பெரிய புராண வகுப்பிலே நிச்சயமாக அறிந்திருப்பீர்கள் இல்லையா? அங்கு தெளிவாக சேக்கரா பெருமான் சொல்லியிருக்கின்றார், என்னை ஆட்கொண்ட ஈசனுக்கு ஏய்வன பன்மலர் பறித்து சென்ற பின், இவர் ஈசனுக்கு பொருந்தக்கூடிய மலர்களை எல்லாம் பறித்து சென்ற பின்னர் தான் அவர்கள் இருவரும் சென்றிருக்கின்றார்கள். ஆகவே அதிலே தம்மை இழந்திருப்பார் என்று சொன்னால் அவர்கள் அங்கிருந்து நீங்கும் வரை இவரும் அங்கே நின்றிருக்க வேண்டும். அதெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதான் ஒரு மேலிழந்தவாதியா கதையா பார்த்தா தெரியாத உண்மைகள் பெரிய புராணம் சேக்கிரார் வாக்கு மூலமா பார்க்கும்போது நமக்கு தெரியும். இருந்தாலும் எம்பெருமான் செந்திசையை உய்வதற்கு திருவுள்ளம் கொண்டார். மேல உள்ளவர்கள் கீழே அனுப்பணும்னா, ஐயா நீ தமிழகத்துக்கு போனா போவாரா? சுவாமிக்கு அணுக்க தொண்டரா உள்ளவரு, நீ கொஞ்ச காலம் போய் இப்படி செந்திசையை நல்லா தவம் செஞ்சிருக்கியா, அங்க போய் நீ திருத்தொண்டத்தை பாடிட்டு வானா? சுவாமி இதுக்கு வேற யாரையாவது நீ அனுப்புங்க, நான் இந்த தொண்டை விட்டு போக மாட்டேன் சுவாமின்னு அடம்பிடிப்பார் இல்லையா? அப்ப எதிலையாவது ஒண்ணு அவரை மாட்ட வச்சு இல்லையா, நீ பாரு மாட்டிக்கிட்ட பாத்தியா போன்னு சொன்னாதான் அவர் வருவார். ஏன்னா நாம உய்யனுங்கிறதுக்காக எம்பெருமான் மேற்கொண்ட ஒரு கருணை தான் அது. அதனாலதான் அவ்வாறு அவர் மலர் கொய்து அகன்று மலர் கொய்து அந்த நல்லவனத்தை விட்டு சென்றவுடன் அங்க சுவாமி அவரை பார்த்து சொல்கின்றார், ஆதி மூர்த்தி அவந்திரம் நோக்கியே மாதர்மையல் மனம் வைத்தனை செந்திசை மீது தோன்றி அம்மெல்லியல் ஆருடன் காதல் இன்பம் கலந்தனைவாய் இல்லையா? இவர் திருவிழா எப்படி இருந்திருக்கு? அப்படியா சுவாமி? சரி, அதுவும் ஒரு சேஞ்ச் தான். நானே நினைச்சேன் சும்மா பூ பறிச்சுக்கிட்டு உங்க முன்னாள் கவரி வீசிக்கிட்டு திருநீரை ஏந்திக்கிட்டு ரொட்டீன் ஒர்க்கு எனக்கும் ஒரே போர் அடிச்சு போச்சு. என்ன இப்படி பூலோகத்துக்கு போய் இந்த மாதிரி கல்யாணம் கல்யாணம் பண்ணி நாலு பேர் கூட இருந்தா ஒரு இதா இருக்கும், கொஞ்ச நாள் கழிச்சு வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அந்த மாதிரியே அவர் சொன்னார். இப்படி சொன்ன உடனே அவர் உள்ள எப்படி கலங்கியது, கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான் இல்லையா? நான் என்ன சாமி தப்பு செஞ்சேன், என்ன எப்படி சொல்லலாம் அப்படின்னு அவர் கேட்கவே இல்லை. உண்மையில அவர் ஒன்னும் அப்படி பெரிய தப்பு பண்ணல இல்லையா? வகுப்புல கேட்க முடியுமா மாணவனே, நம்ம சேட்டையை பண்ணாலும் கேட்க முடியுமா, நான் ஒருத்தன் தான் பண்றேனா, மத்தவன் எல்லாம் பண்றதை பார்க்காம என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிமா உடனே. ஆனா சுவாமி நம்பியார் என்ன பண்ற, கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான், செய்ய சேவடி நீங்கும் சிறுமையேன் மாதர்மேல் மனம் வைத்தனைன்னு சொன்னார. அதுக்கு காரணத்தை சொல்றாரு இவரு, செய்ய சேவடி நீங்கும் சிறுமையேன். என்ன எனக்கு உணர்த்துவது உன் திருவடி, உணர்த்தியதையே நாடி இருந்தால் உணர்கின்ற பொருள் எதுவுமே நம்மை பந்தப்படுத்தாது. உணர்த்துகின்ற பொருளை மறந்து உணர்கின்ற பொருளிடம் நாம் உணர்கிறோம் சொல்லிட்டு உணர ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த உணரும் பொருள் நம்மை பந்தப்படுத்தி விடும், தன்மயமாக்கி விடும். அப்புறம் அது இருந்து அது இல்லாம எனக்கு முடியாது, இது இல்லாம எனக்கு முடியாது அப்படின்னு நம்மள ஆக்கிறதா பந்தப்படுத்துதல் அந்த மாதிரி பந்தப்படுத்தி விடும். ஆகவே உணர்த்துகின்ற உன் சேவடியை ஒரு கணம் மறந்து விட்டேன், தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ என்ன செய்ய சேவடி நீங்கும் சிறுமையே. ஆக அப்படிப்பட்ட சேவடி நீங்கும் சிறுமையினாக என்னை போய் மனித பிறப்புக்கு போன சொல்றீங்க, அங்கு மையல் மானுடமாய் மயங்கும் வழி மானுடம் என்பது என்ன? அந்த மனித சரீரம். அந்த சரீரமே நான் நினைச்சு நான் வந்து உலக போகங்கள் அழுதும் போது ஐயனையே தடுத்து ஆண்டருள், ஐயனையே நீ தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் சொன்னார். அப்ப நாம நினைப்போம், அங்க புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியருடைய புதல்வியாருக்கு இவர் திருமணம் செய்து வைத்த போது அங்க அந்த திருமண வாழ்க்கை மையல் மானுடமாய் மயங்குவதற்கு ஏதுவான வாழ்க்கை என்ற நோக்கிலே வந்து எம்பெருமான் தடுத்து ஆட்கொண்டு விட்டார் என்று நாம நினைப்போம் இல்லையா? ஆனால் அது தடுத்து ஆட்கொண்டதுதான், ஆனால் அதோடு தடுத்து ஆட்கொண்டது முடியவில்லை. அன்பர்களே, அதை நாம சேக்கிழார் பெருமானுடைய திருவாக்களை சிந்திக்கும் போது நமக்கு நன்றாக விளங்குகிறது. எப்பெல்லாம் ஐயர் மானுடமாய் மயங்க சந்தர்ப்பம் வருமோ அப்ப எல்லாமே தடுத்து ஆட்கொண்டிருக்கின்றார் பெருமான். இப்பேற்பட்ட பெருமான் பாருங்க. அப்ப இதெல்லாம் நமக்கு ஒரு வழிகாட்டுதல் என்னவென்றால், எனக்கு எப்பெல்லாம் மனத்தடு மாற்றம் ஏற்படுமோ அப்பெல்லாம் என்ன எம்பெருமான் காத்தருள வேண்டும், தடுத்தருள வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையை நம்ம வழிபாட்டில் வைக்க வேண்டும். நமக்கு தேவையான பேர்களை மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தால் அது நிறைவான பிரார்த்தனை ஆகாது. காத்துக்கொள் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், என்னை தடுமாறாமல் உலக ஆசைகளில் பட்டு தடுமாறாமல் என்னை காத்தருள வேண்டும் என்பதை முக்கியமான பிரார்த்தனையா வைக்கணும். அதுக்கு வழிகாட்டுகின்றார் நமக்கு ஆலால சுந்தரர். இவருடைய ஆலால சுந்தர பெருமை எப்படிப்பட்டது, அந்த திருநாமம் இவருக்கு எப்படி ஏற்பட்டது இல்லையா? அன்ன சுந்தரருக்கு ஆளாளம் ஆளியின் முன்ன முன்னவன் உண்ண மற்ற அன்னதை தன் அகங்கை தழியிக்கொடு நல்களால் துண்ணும் ஆளாள சுந்தர நாமமே என்று பேரூர் புராணம் சொல்கிறது. முன்னவனாகிய பரமேஸ்வரன் உண்பதற்கு அந்த ஆழகால விடத்தை தன்னுடைய உள்ளங்கையிலே எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாராம். தேவர்கள்லாம் அஞ்சு ஓடுனாங்க ஆழகால விஷயத்துக்கு, அதை இவர் ஒருத்தர் தான் எடுத்து கொண்டு வந்து கொடுத்திருக்கின்றார். இதே இது முருகப்பெருமானுடைய அவதாரம் நினைவு கூறுகிறது. அந்த சோதியினை கொண்டு போய் நீங்கள் பொய்கை சரவண பொய்கள் விடுங்கள் சொல்லும் போது வாயு பகவான் அக்னி பகவான் அஞ்சுறாங்க, சுவாமி நாங்க எப்படி கொண்டு போவோங்கிறாங்க. ஆனா ஆனல சுந்தரர் எல்லாரும் அஞ்சுற விடத்தை நான் எப்படி சுவாமி கொண்டு வரோம்னு கேட்கல, திருவருள்ள நம்பிக்கை வச்சு போய் எடுத்து வந்து கொடுத்தார். அவ்வளவு பெருமைக்குரியவர் ஆனல சுந்தரர். அவர் வந்து நமக்காக நமக்கு வழிகாட்டுவதற்காக அப்படி ஒரு பிரார்த்தனை பண்றார். மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனையே தடுத்து ஆண்டருள் செய். இதை ஒரு பெரிய மந்திரமா நாம நம்முடைய நாள்தோறும் பிரார்த்தனையில பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அவ்வளவு அற்புதமான வாசகம் சேக்கலா பெருமா நமக்கு தந்திருக்கின்றார். அதுபோல் அங்கே திருமண விழாவிலே தடுத்தாண்டார். இங்கு முழு வரலாறையும் அடியேன் சொல்வதற்கு பொருளும் இல்லை, அது என்னுடைய தலைப்பும் இல்லை, கால அவகாசமும் இல்லை. தலைப்பிற்கு தலைப்பு சம்பந்தமானவற்றை சொல்வதும் ரொம்ப முக்கியம். ஆகையினாலே அந்த திருமண விழாவிலே தடுத்தாட்கொண்டது தங்கள் வந்து இங்கேயே பெரிய புராண வகுப்பிலே எல்லாரும் கேட்டிருப்பீர்கள் நிச்சயமாக. அவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு தடுத்தாட்கொண்ட ஒரு வரலாறு அது. அதன் பிறகு அவர் பறவையாரை சந்திப்பதற்கு முன்னால் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தன என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படி பறவையாரை சந்தித்த காட்சிக்கு போயிருந்து போனா நம்ம சாதாரணமான உலகியல் ஒரு அனுபவமா அதை எடுத்துப்போம். ஆனா அங்க என்னெல்லாம் நடந்தன தடுத்தாட்கொண்டப்பட்ட பிறகு என்று சொன்னால், திருநாவலூர் தரிசனம் அங்கு பதிகம் பாடியிருக்கின்றார்கள். அதற்கப்புறம் திருத்துறையூர் அடைந்து குறிப்பாக தவநறி வேண்டி பாடியிருக்கின்றார்கள். ஐம்புல போகங்களை கேட்டிருக்கலாம் இல்லையா? ஐம்புல போகங்களை எல்லாம் அவர் கொடுக்க வல்லவர். யாராவது நாளைக்கு ஏமாத்திடக்கூடாது. ஐயா அவர்கள் காலையில ஓதவாமூர்த்திகள் பாடும் போது இடைவிளக்கம் கொடுத்தார்கள். அப்ப அருமையா சொன்னார்கள், எல்லா செல்வமும் பெருமானிடம் இருக்கின்றது. அப்ப ஐம்புலன்களுக்குரிய போகங்கள் எல்லாவற்றையுமே தலைவல்லவர், அதுக்கு ஒரு தனி கடவுள்கிட்ட போகணும் நம்ம நினைக்கவே வேண்டாம். அதை சிறப்பாக சொன்னார்கள். அதை அங்க குறிப்பாக காட்டியிருக்கின்றார்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். என்னவென்றால், துறையூரின் பெருமையை சொல்லும் போது வளத்தை சொல்லும் போது அங்க உள்ள தவவளம் அடியார் சிறப்பை ஒரு பாட்டில் தான் சொல்லியிருக்காங்க. மத்த எல்லா பாட்டிலையும் பாருங்க, கரும்பார் மொழிக்கண்ணியர் ஆடும் துறையூர், மாடார்ந்தன மாளிகை சூழும் துறையூர் என்று அங்குள்ள போகங்களை எல்லாம் காட்டியிருக்கின்றார்கள். அப்போ துறையூர் தலைவனாகிய நீ பெருமானே, நீ என்ன பண்ணிருக்கிற, எல்லா போகங்களையும் மக்களுக்கு கொடுத்திருக்கிற. ஆனா நான் கேட்பது என்ன தெரியுமா, இந்த போகங்கள் அல்ல, தவநெறி ஒன்றுதான் என்று அங்க குறிப்பாக புலப்படுத்துகின்றான். சங்க இலக்கியமாக புறநானூறு சொல்கின்றது. சங்க இலக்கியம்னா காதல் வீரம் அப்படின்னே சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா அதுலயும் அருமையான மாணிக்கங்கள் பொதிந்துள்ளன. சொல்கின்றது, உலக போகங்களை அனுபவித்து வாழும் வாழ்க்கை, அது உலக வாழ்க்கை, வைய வாழ்க்கை. இந்த வைய வாழ்க்கை பெரிதா தவம் பெரிதா, இந்த ரெண்டுல எது பெரிதுன்னு சீர்தூக்கி பார்த்தால் வையமும் தவமும் நாகா. தவ வாழ்க்கைன்னு போனா இந்த வையத்தை நான் அனுபவிக்க முடியாம பெருமே அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப எப்பா வையத்தை எடுத்துக்கோ, தவத்தையும் எடுத்துக்கோ, ரெண்டையும் சீர்தூக்கி பார். தராசுல வையி ரெண்டு தட்டுல என்ன, வையமும் தவமும் தூக்கின் தவத்துக்கு ஐயவி அனைத்தும் ஆகாது ஆதலின். தவத்தோடு ஒப்பிடும் போது வையம் உலகம் ஐயவி, ஐயவின் கடுகு, கடுகளவு கூட பெறாது. தவத்தினால் கிடைக்கின்ற இன்பத்துக்கு உலகத்து உலகத்து இன்பம் ஒரு கடுகளவு கூட பெறாது என்று சமய இலக்கியம் சொல்லல, புறநானூறு சொல்கிறது. இலக்கியவாதிகள் சிலர் வந்து சமய நூலா அது தேவையில்லை என்பார்கள். அதனால அந்த இலக்கியத்திலிருந்தே சொல்றேன், சவத்தோடு ஒப்பிடும் போது உலக இன்பம் ஒரு கடுகு கூட பெறாதுன்னு சொல்லியிருக்கின்றார்கள். அதை நல்ல நன்றாக உடந்த அம்பியாரூர் பெருமான் தவநெறியை வேண்டி கேட்டான். அப்படி தவநெறி வேண்டி கேட்டுவிட்டு அதற்கப்புறம் எந்த தளத்துக்கு வருகின்றார்? அதான் சேக்கலாபெருமான் அதை சொல்லும் போது பவநெறிக்கு விளக்காகும் பதிகம்னு சொல்லுவார். பவநெறிக்கு விளக்காகும் பதிகம், அந்த பதிகம் அது மட்டுமல்ல, அவர் தவணை கேட்டதுமில்ல, அந்த பதிகத்தை ஓதுவோர்களுக்கும் தவநெறி சித்திக்கும் என்று திருக்கடைக்காப்பிலே சொல்லியிருக்கின்றார். அவ்வளவு அருள் வல்லமை உடையவர் நம்பியாரூர், அதை நாம எண்ணி போற்ற வேண்டும். அதுக்கப்புறம் சில்லையை தரிசிக்க கருதுகின்றார், சில்லையை தரிசிக்க திருவுள்ளம் கொண்டு வருகின்றார், திரு வழியடை தலமாக திருவதிகை வருகின்றார், சித்தவட மடத்தை தங்குகின்றார். அப்பர் பெருமான் உளவாரம் செய்த திருத்தலத்தை அடியே மிதிப்பதா என்று சொல்லி அங்கு சித்தவட மடத்தில் தங்குகின்றார். அப்போதுதான் ஒரு பெரிய அற்புதம் நிகழ்ந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? முதிய அந்தனராக திருமண விழாவில் வந்த மாதிரி வந்தா கண்டுபிடிச்சிடுவார். அதனால வேற ஒரு திருவேடம் கொண்டு முதிய அந்தனராக வந்து அவருக்கு அருகில் படுப்பது போல் படுத்து தம்முடைய திருவடி அவர் தலையில் படும்படி செய்கிறார். அதான் சொன்னேன், பூவேறு கோணும் புரந்தரனும் பொற்பமைந்த நாவேறு செல்வியும் நாரணனும் நான்மறையும் மாவேறு சோதியும் வானவரும் தாமரியா சேவரு சேவடி. நான்முகன் முதலா வானவர் தொழுதலா ஈரடியாலை மூல கலந்து நாட்டிசை முடிவரும் ஐம்புலன் மலர போற்றிசை கதிர்முடி திருநெடுமாள் என்று அடிமுடி அறியும் ஆதரவதனில் கடுமுரன் ஏனமாகி முன்கலந்து ஏழுதளம் உருவ இடந்து பெண் எய்த்து ஊழி முதல்வர் செயசை என்று வலித்தையும் காணா மலரடியினைகள் சித்தமன வடத்துக்கு தினந்தோய நடந்து வந்து தானே வலிய வந்து நம்பி அருள் தலையிலே படுகின்றது சொன்னால் அந்த தவத்தை என்ன சொல்வது? இப்படிதான் திருமண விழாவில் தாமே நம்ம தள்ளாமையோடு வருவது மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் எப்படி தவம் பண்றாங்களா? அதுக்கும் திருவாசூர் தான் போக வேண்டியிருக்கு. அவர்கள் தவம் இருந்து புற்று வளர்ந்து புற்றாகவே ஆகிவிட்டார்களாம். மரத்தடையில தவம் பண்ணி இவர்களே மரம் ஆயிட்டாங்களாம். அப்படி இருந்தும் வற்றி இன்னும் அவனுடைய மலரடியை காணாம இருக்கிறாங்களாம். புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய் சாப்பாடு எங்க எங்க சாப்பாடு? சீதாராமராசியா ஏசு ஓட்டல்லையா? புனல் காலே உண்டியாய் மழை தண்ணியும் காற்றும் தான் உணவு. அப்படி தவம் பண்ணி அவன் மலரடியை காண முடியாம வற்றி போனார்கள். புனர்காலை உண்டியாய் வற்றி யாரும் நின் மலரடி காணா மன்ன என்றான். அப்படிப்பட்ட மலரடி நிலந்தோய நடந்து வந்து இப்படி எத்தனையோ முத்திக்குழன்று அரியதம முயல்வுகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது அந்த திருமண விழாவில் ஒரு பெரும் கூட்டத்துல ஐயா எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்கள், இந்த நம்பி ஆரூரன் எனது வழி வழி அடியவன் என்று சொல்கின்றார் என்று சொன்னால் அந்த நம்பி ஆரூருடைய தவத்தை அதை சொல்வதற்கு அடியன் யார்? அதே செய்வ சேக்கலா பெருமான் சொன்னதை இங்கே அடியன் சொல்லி ஒரு கருவி போல சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவ்வளவு அது மாதிரி அந்த சித்தவர மடத்துல வந்து அந்த திருவடியை அவருடைய தலையிலே வைக்கின்றார். உடனே அவர் வந்து தள்ளி படுக்கின்றார். அவர் மீண்டும் வேண்டுமென்றே தம்முடைய திருவடியை அவர் தலை மீது படும்படி செய்கின்றார். அவர் கொஞ்சம் எரிச்சல் விட்டு என்னை பல்கால மிதித்தனை இனி யார் அப்படிங்கிறார். அப்ப சொல்றார் பாருங்க சுவாமி பதில் வந்து இல்லையா, திசை அறியா வகை செய்தது என்னுடைய மூப்புக்கான். ஐயா நீ அந்த திசையில இருக்க அப்படின்னு நினைச்சு இந்த திசையில காலை நீட்டின, ஆனா நீ இங்க இருந்த, இப்படி எந்த திசையில யார் இருக்கான்னு தெரியாம நான் காலை நீட்டினது காரணம் என்னுடைய மூப்பு தள்ளாமை தளர்ச்சி, நான் என்ன செய்வேன்? இது நேரடியான பதில். ஆனா இதுக்குள்ள உள்ள மறைபொருளை நம்ம சிவகவிமணி சீக்கேசை அவர்கள் சொல்வார்கள், திசை அறியா வகை செய், திசை என்பது ஆகுபெயராக திசையில் உள்ள மாந்தர்களை குறிக்கும், திசையில் உள்ள மக்களை குறிக்கும். எந்த திசையில் உள்ள மக்களும் என்னை அறியவில்லை. ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான், வானே நிலனே பிறவே அறிவறியான், யாவரும் அறிவறியாய். ஆகவே இப்படி எல்லாரும் அறிவறியாத நிலையில் இருக்கிறது காரணம் என்னுடைய மூப்பு. மூப்பு என்பது தலைமைப்பாடு. மூப்பு என்பதற்கு தலைமைப்பாடுன்னு பொருள் இருக்கு. மூத்த திருப்பதிகம் இல்லையா, திருவாலங்காடு மூத்த திருப்பதிகம், கோயில் மூத்த திருப்பதிகம், மூப்புன்னா தலைமைப்பாடு. என்னுடைய நான் பசு வர்க்கத்தில் ஒருவராக இல்லாமல் பதி என்ற தலைமைப்பாட்டிலே இருப்பதனாலும் பாசக்கருவிகளால் விளங்கும் பாசஞானத்தாலும் அவற்றை நீங்கிய வழி செருக்குற்று விளங்கும் பசஞானத்தாலும் அறியப்படாமல் பதிஞானம் ஒன்றாலேயே அறியப்படுதல் என்ற தலைமைப்பாடு என்னிடம் இருப்பதனால் பாசஞானத்தில் உழல்கின்ற ஆன்மாக்களால் என்னை அறிய முடியவில்லை. திசை அறியா வகை செய்தது என்னுடைய மூப்பு காண்ணு. இன்னொரு பொருளையும் நம்ம சீக்கேசை அவர்கள் தந்து நமக்கு ஒரு பேரி முத்தி அனுபவங்கிறது நம்ம அது எப்ப வருவோம் நமக்கு தெரியாது. இந்த மாதிரி விளக்கங்கள் தான் நமக்கு முத்தி அனுபவம். அப்படி ஒரு அனுபவத்தை கொடுத்தார்கள். அப்படி சித்தவத மடத்துல அவர் திருவடி வாங்கினார். எதுக்காக சொல்றேன்னா பறவையார பார்த்தத சாதாரண விஷயமா நினைச்சு ஏதோ காப்பியத்துல வர்ற மாதிரி கோவலன் கண்ணகி கம்பராமாயணம் ராமர் சீதை மாதிரி நினைச்சிடக்கூடாது நாம். அதுக்காகத்தான் இந்த முன்னோடி செய்திகள்லாம். எப்படிப்பட்ட அனுபவம் தவணரி கேட்டு இருக்கின்றார். இல்லையா? அதுக்கப்புறம் சித்தவட மடத்துல திருவடி தீட்சை பெற்றிருக்கின்றார். இதனுடைய விளைவு என்ன? திருவடி தீட்சை பெற்றதன் விளைவு எம்பெருமான் என்ன இன்னும் அறிஞ்சலையோன்னு சொல்லி கேட்டு மறைஞ்சிட்டாரே. மறைஞ்ச பிறகு ஒரு பாடினார் இல்லையா, தம்மானே அறியாத சாதியாருளரேல். அந்த பதியத்துல என்ன சொல்றார் நம்ம எம்பெருமான்? நம்பி அருள் பெருமான் என்ன சொல்கின்றார்? அந்த திருவடி தீட்சையினாலே தாம் பெற்ற விளைவை சொல்கின்றாரே. வினை கடலிலே அடியேன் தத்தளித்தேன். இது ஒரு விசித்திரமான கடல். ஒண்ணு அந்த தண்ணி மூலம் குளிர்ச்சியா இருக்கும், அல்லது வெண்ணினா முழுக்க வெண்ணியா இருக்கும். ஆனா அந்த வினைக்கடல தத்தளிக்கிறோமே, இந்த வினைக்கடல் ஒரு பகுதி வெந்நீரா இருக்கு, ஒரு பகுதி தண்ணீரா இருக்கு, குளிர்ந்த நீரா இருக்கு இல்லையா? ஆனா அந்த குளிர்ந்த நீரும் என்ன, கொஞ்சம் நேரம் கழிச்சு சூட ஆரம்பிக்குது. முதல்ல குளிர்ந்த நீரா காட்டி அப்புறம் ஏமாத்துது. அது நல்வினையால் வரும் இன்பம், இன்பமா காட்டி அப்புறம் நிலையாமைன்னு ஆயிரும். திரும்ப அந்த இன்பம் வேணுமா? மறுபடியும் அந்த வினையை செய்யு. பசி துண்டு பின்னும் பசிப்பானை ஒப்புனார் மிகண்டார். அப்படி போட்டு நம்மளை வந்து தடுமாற வைக்கிறது இந்த வினைக்கடல். வினைக்கடல்ல வந்து இப்படி தடுமாறுகின்ற உயிருக்கு மிக இறங்கி ஆச்சாரியனாக எழுந்தருளி வந்து திருவருள் புரிந்து வீடு வேறு தந்தவனே, வீடு வேறுங்கிற வார்த்தையை அப்படியே வைக்கின்றார் சுந்தரமுக சுவாமிகள். இது சுந்தரமுக சுவாமி அகச்சான்று. அகச்சான்று அன்பர்களே, இது வெய்தாய வினைக்கடலில் தடுமாறும் உயிர்க்கு மிக இறங்கி அருள் புரிந்து வீடு வேறு ஆக்கம் பெய்தானை. யார் இப்படி மிக இறங்கி வந்து வீடு வேறு தந்தான்? மைஞ்சவிடம் கண்டத்து எண்டோளம் பெருமானை, பெண்பாகம் ஒருவாள் செய்தானை செக்கர்வான் ஒளியானை, தீவாய் அறவாடு சடையானை திரிபுரங்கள் வேவ எய்தானை, எரிகடில வடவீரட்டானத்து உறைவானை, இறைபோதும் இகழ்வன் போல் யானே. இப்படிப்பட்ட பெருமான ஒரு கணம் யாருக்கு தெரியாமல் இகழ்ந்துட்டனேன்னு கதர்றார் அப்படி. அப்ப வெய்தாய வினைக்கடலில் தடுமாறும் உயிர்க்கு மிக இறங்கி அருள் புரிந்து வீடு வேறு ஆக்கம் பெய்திருக்கின்றார். ஆகவே திருவடி தீட்சையினுடைய விளைவு இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். சீவன் முத்தராக திகழ்ந்து விட்டார் நம்பியாரூர் பெருமான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பறவையார் சந்திப்புக்கு முன்பு சீவன் முத்தராக திகழ்ந்து விட்டார். அகச்சான்றை பெரிய புராண சான்றும் அகச்சான்றும் அடியன் காட்டியுள்ளேன். ஆகை நாளை அங்கே திருக்கோயிலே அப்படி தில்லை தரிசனம் செய்கின்றார். தங்களுக்கு தெரியும் அங்கிருந்து திருவாரூர் பகவான் கட்டளை வருது. திருவாரூர் சென்று தரிசனம் செய்கின்றார். அப்பொழுது ஒரு நாள் பறவையாரை சந்திக்கின்றார். பண்டை வினை கடைகூட்ட பறவையாரும் பார்க்கின்றார் இல்லையா? அங்கு சந்திக்கும் போது அவர் அந்த பறவையாருடைய அழகிலே ஈடுபடுவதாக வருகின்றதல்லவா? கற்பகத்தின் பூங்கொம்போ, காமந்தன் பெருவாழ்வோ, பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ, புயல் சுமந்து விற்குவளை பவளமலர் மதிபூத்த விரைக்கொடியோ, அற்புதமோ சிவனருளோ அறியேன் என்று அதிசயித்தார் என்று வருகின்றதல்லவா? இதெல்லாம் வந்து திருவருளாலே நிகழ்த்தக்கூடிய செயல்கள் என்று நாம் இங்கே எண்ணி பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஒரு சிவன் முத்தராக திகழ்கின்றார். அந்த சிவஞானிக்கும் வந்து பிராரத்த வாதனை எப்படி நிகழுமா? அந்த பெருங்காயத்தை வச்ச பாத்திரத்துல இருந்து அந்த பெருங்காயத்தை எடுத்த பிறகு கூட அந்த பாத்திரம் என்ன செய்யுமா? அந்த வாசனையை கொஞ்சம் வாங்கி கொள்ளுமா இல்லையா? ஆனா அந்த வாசனை கறிக்கு உதவுமோ? அந்த வாசனை கறிக்கு உதவாது இல்லையா? மேல ஒரு கணம் பார்த்தாருங்கிறதுக்கு இங்க கீழே பிறவிய கொடுத்தார். ஆனா இங்க கற்பகத்தின் பூங்கொம்போன்னு நினைச்சிருக்காரு. ஆனா அடுத்து பிறவி கொடுக்கல இல்லையா? ஏன்னா வர்ற வழியிலே திரு கழுமலம் தரிசனம், அதுல இன்னும் இவருடைய நிலை நல்லா விளங்குது. சுவாமி என்ன தனியே பிரிச்சு எடுத்துட்டாரியா? என்ன பெத்தான்மாக்கள் கூட்டத்தில இருந்து பிரிச்சு எடுத்துட்டாராம் அப்படி சொல்றார். பட்டவர்த்தனமா சொல்றார். சாதலும் பிறத்தலும் தவிர்த்து என்னை வகுத்து, இவன் அடியான்னு வகுத்துட்டார். இன்னைக்கு இவனுக்கு என்ன சாதலும் பிறத்தலும் கிடையாது. அந்த சுழற்சியில இருந்து மீண்டாச்சு. ஐயா அவர்கள் அருமையா சொன்னார்களே, மக்கள்லாம் அட்மிஷன் கொடுத்தாச்சு. ஆகவே நம்ம ஒரு செக்ஷனுக்கு வந்துட்டோம். அது மாதிரி நம்பியாருங்க என்ன செக்ஷன்ல வச்சுட்டாரா? இவனுக்கு என்ன பிறவியே கிடையாதுன்னு வச்சுட்டாராம். அப்படி வச்ச பெருமான நான் கழுமலத்துல கண்டேன்னாரு. சாதலும் பிறத்தலும் தவிர்த்தனை வகுத்து தன்னருள் தந்தையும் தலைவனை. அதுல சொல்லுவாரு, ஏதிலேன் மனத்துக்கோர் இரும்புண்ட நீரைம்பாரு. இரும்புல நீர் பட்டுதுன்னா நீர் அப்படியே அந்த இரும்பு உறிஞ்சிக்கணும் இல்லையா? அத மாதிரி என்னை உறிஞ்சி தன்மயமாக்கி விட்டான் சிவமாகவே அவர் திகழ்வத என்ன அருமையா சொல்லியிருக்காரு பாருங்க. ஏதிலேன் மனத்துக்கோர் இரும்புண்ட நீரைனார். இன்னும் அடுத்த பாட்டுல அருமையா சொல்வாரு, மலைக்கரும்பும் மலர் கொன்றையின் ஆணை வளைக்கின்றேன்னு சொல்லுவார். மலைக்கரும்பும் மலர் கொன்றையின் ஆணை வளைக்கலுற்றேன்பார். சுவாமியே இவர் சுத்தி வளைச்சுட்டாராம். சுற்றுமீன் சூழ்மீன் தொடர்மீன் விடைமீன் பற்றுமீன் என்றவர் பற்று முற்றுவழித்துனார். ஆனா இங்க இவர் வந்து சுவாமியை வளைக்கலுற்றேன்னு என்ன உள்ள அர்த்தம், சுவாமியினால் வளைக்கப்பட்டேன்னு அர்த்தம். எந்த திசையில எந்த பொருளை பார்த்தாலும் அங்க எம்பெருமானுடைய தரிசனம் தான் இவருக்கு கிடைக்குது. அதான் மலைக்கரும்பும் மலர் கொன்றையின் ஆணை வளைக்கலுற்றேன், மரபாவனம் பெற்றேன், இனி பிழைத்து போய் பிறவாமே பெருமை பெற்றேன். பெற்றது யார் பெறுகிருப்பார்? என்ன செம்மாப்பு பாருங்க திருக்கழமல பதிகத்துல, பிறவாத பெருமை பெற்றையா. இந்த பெருமை வரை யார் பெற முடியுங்க?